ஹரே கிருஷ்ணா. இந்த ஞாயிறு மாலை விருந்துக்கு வந்திருக்கக்கூடிய வரவேற்கும். இன்னைக்கு நம்ம பகவத்கீதை உண்மையிலிருந்து 15வது அத்தியாயத்தின் 18வது படம் பார்க்க போறோம். யஸ்மாத் க்ஷரம் அதீதோஹம் அக்ஷராத் அபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதே ச பிரதீத புருஷோத்தமஹ. திவ்யமான நான் வீழ்ச்சியுறக்கூடிய மற்றும் வீழாத ஆத்மாக்கள் இருவருக்கும் அப்பாற்பட்டு விளங்குவதால், நானே மிகச் சிறந்தவனாக விளங்குவதால், இவ்வுலகிலும் வேதங்களிலும் நானே புருஷோத்தமனாக புகழப்படுகின்றேன். இந்த வார்த்தைய கிருஷ்ணர் ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு சொல்றார். எங்க கிருஷ்ணர் தானே புருஷோத்தமன் அப்படிங்கறத நிலைநாட்டுறார். ஏற்கனவே கிருஷ்ணர் பல இடங்கள்ல தன்னையே புருஷோத்தமனா விளக்கி சொல்லியிருக்கார். இப்ப இந்த இடத்துல ஏன் மறுபடி தன்னையே புருஷோத்தமனா சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு எல்லாம். இந்த இடத்துல கிருஷ்ணர் வேதங்களுடைய வார்த்தைகளை வைத்து தன்னை புருஷோத்தமனா சொல்றார். வேதாந்த சூத்திரத்துல உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை கிருஷ்ணர் இங்க உபயோகப்படுத்துறார். இங்க கிருஷ்ணர் சொல்ற, நம்ம முதல்ல பார்த்தோம், ரெண்டு விதமான உயிர்வாளிகள் இருக்காங்க, க்ஷரா அக்ஷரா, வீழ்ச்சியிடக்கூடிய உயிர்வாளிகள், வீழாத உயிர்வாளிகள் என்ன சொல்லப்படுது. 16வது பதத்துல கிருஷ்ணர் சொல்ற, இரண்டு விதமான உயிர்வாளிகள் இருக்கின்றன, இழியக்கூடியவர், இழியாதவர். ஜட உலகில் ஒவ்வொருவரும் இழியக்கூடியவர், இங்க இருக்கக்கூடியவங்க நம்ம எல்லாரும் வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள். ஆன்மீக உலகில் ஒவ்வொருவரும் இழியாதவர் அல்லது வீழ்ச்சி அடையாதவர் என்று அழைக்கப்படுகின்றனர். இரண்டு விதமான உயிர்வாளிகள் இருக்காங்கன்னு கிருஷ்ணன் சொல்றார், இழியக்கூடியவர்கள், இழியாதவர்கள். அதுக்கு அடுத்த பதத்துல சொல்றார், இந்த இரண்டு உயிர்வாளிகளுக்கும் அப்பாற்பட்டு இவ்வுலகங்கள் எல்லாம் காக்கக்கூடிய பரமாத்மாவா பகவான் தானே இருக்காருங்கிற யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி சொல்றார் கிருஷ்ணர். பரமாத்மாவா இருக்காரு, இந்த இரண்டு உயிர்களுக்கு அப்பாற்பட்டவர் பரமாத்மா. அந்த பரமாத்மா உலகம் மொத்தத்தையும் காப்பாற்றுறாருன்னு சொல்றார். இந்த பதத்துல கிருஷ்ணர் என்ன தெளிவுபடுத்துறாருன்னா, நானே அந்த பரமாத்மாங்கிற. இது எப்படின்னா, ஒரு ராஜா தன்னுடைய பலத்தை பத்தி சொல்லும் போது, நான் வந்து இந்த நாடுகள்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது பதில, இந்த இரண்டு நாடுகள் மூணு நாடுகள் இதெல்லாம் இருக்குது, இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு தலைநாடு இருக்கு, அது என்னுடைய நாடு அப்படின்னு எப்படி சொல்லுவாரோ அது மாதிரி இங்க கிருஷ்ணர் இரண்டு விதமான உயிர்வாளிகள் இருக்காங்க, அவங்க இரண்டு விதமான உயிர்வாளிகளுக்கு அப்பாற்பட்டவர் பரமாத்மா. அந்த பரமாத்மா, அந்த புருஷோத்தமனா நானே இருக்கேன்னு சொல்லி சொல்ற. சோ இந்த பதத்துல கிருஷ்ணர் மீண்டும் தானே முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத நிலைநாட்டுறார். இங்க ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய பொருளுரையில ஒரு கருத்து சொல்றார், கட்டுண்ட ஆத்மாவோ முக்தி பெற்ற ஆத்மாவோ முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை யாருமே மீற முடியாது. ஆத்மாக்கள்ல இரண்டு வகையா இருக்கிறாங்கன்னு பார்த்தோம், ஷரா அக்ஷரா. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்பவுமே இந்த ரெண்டு வகையான உயிர்வாளிகளுக்கு அப்பாற்பட்டவன்கிற. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஜீவன் கட்டுண்ட நிலையில, நம்ம எல்லாரும் இப்ப கட்டுண்ட நிலையில இருக்கோம், இப்படி கட்டுண்ட நிலையில நம்ம இருக்கும்போது நம்ம மாயைக்கு உட்பட்டு இருக்கோம், அதனால நம்ம ஜீவனா இருக்கோம். நம்ம எப்ப முக்தி அடைஞ்சிட்டோமோ அப்ப நமக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இது ரொம்ப ஓரளவுக்கு பிரபலமான ஒரு தத்துவம் மக்கள் மத்தியில, இது அத்வைதவாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு இடத்துல நம்ம தத்துவம்னு சொல்றோம், ஆனா அது தத்துவம் கிடையாது. தத்துவம் அப்படின்னா என்ன, எது உண்மையோ அதுதான் தத்துவம். உயிர்வாழ் என்றுமே பரமனுக்கு நிகராக முடியாது, அதனால அதை தத்துவம்னு சொல்ல முடியாது. வாதம்னு என்ன சொல்லலாம், அத்வைதவாதம். இந்த அத்வைத வாதத்தை நிறைய பேர் முன்வைக்கிறத நம்ம பார்க்கலாம். பிரபுபாதி இந்த அவருடைய பொருளுரையில அதை முறியடிக்கிறார். நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்படலாம், நானும் கடவுள், நீயும் கடவுள், எல்லாரும் கடவுள். அப்ப நம்ம எளிமையா கேட்கலாம், எல்லாரும் கடவுள்னா அப்ப ஏன் நான் கஷ்டப்படுறேன்? உடனே சொல்லுவாங்க, நீ வந்து இப்ப நீ கஷ்டப்படுற மாதிரி நீ நினைச்சுட்டு இருக்க, அப்ப நான் உனக்கு பலாரம் ஒரு அற விடுறேன் போயிட்டு. ஆனா புரிஞ்சுக்க முடியாது, என்ன விஷயம் பேசுறோம் அப்படிங்கறது தெரியாம பல பேர் பல விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா இங்க பகவத்கீதையில அந்த மாதிரி நம்மளுடைய கருத்துரைகள்லாம் இடம் தேவையில்லை. பகவத்கீதையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெல்ல தெளிவா இருக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லக்கூடியது தெளிவா இருக்கு. கிருஷ்ணர் இத சொல்றார், இல்ல கிருஷ்ணர் இத நினைச்சுட்டு சொல்றார். அப்படின்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய மனம் போன போக்குல விளக்கம் கொடுக்கறதுக்கான அவசியம் கிடையாது. இப்ப நான் அவங்க கிட்ட சொல்றேன், அவரு கங்கையில வீடு கட்டி இருக்காருங்க அப்படின்னு. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க? கங்கை கரையில வீடு கட்டி இருக்காருன்னு தான் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கங்கைக்கு நடுவில் வீடு கட்டி இருக்கிறாரு, கங்கை கரையில வீடு கட்டி இருக்காருன்னு தான் புரிஞ்சுப்பீங்க. இதுவே நான் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேக்குறேன், அப்ப நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க? எனக்கு தண்ணி கொடுக்கணுங்கறதான் புரிஞ்சுப்பீங்க, சரியா? அதுல வந்து இல்ல இவருக்கு வந்து கொஞ்சம் தட்டு நிறைய சாதம் கொண்டு வர்றது சொல்றாரு, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி லெக்சர் நடுவில் கொண்டு வந்து தட்டு நிறைய சாதம் வைப்பீங்களா? சத்தியமா ஏன் ஒரு சில இடங்கள்ல நம்ம இருக்கக்கூடிய வார்த்தைகளை அர்த்தம் கொடுத்தாலும் எது தெளிவில்லாத போது அவசியப்படும் போது கங்கையில வீடு கட்டுக்குன்னா அது வந்து கொஞ்சம் முரண்பாடானதா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்மளா அர்த்தம் கற்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்ப சொல்றோம், சமீபத்தில் நம்ம எல்லாருக்கும் செமினார் எடுத்தோம், பக்தி ரசாமிருத சிந்து அப்படின்னு. பக்தி ரசாமிருத சிந்துனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் பக்தியினுடைய ரசம் அப்படிங்கிற ஒரு கடல், சிந்துனா கடல், பக்தி ரச கடல். அந்த கடல்ல போய் நம்மளாம் குளிக்கலாமா? அந்த என்ன கடல் தண்ணி மாதிரி ஓடிட்டு இருக்கும், அதுல போய் நம்ம குளிக்க போறோமா? அது கிடையாது. இங்க பக்தி ரச சிந்து அப்படிங்கிறது வந்து பக்தி ரசங்கள் அங்க கடலுக்கு ஒப்பிடப்படும். அந்த இடத்துல விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் புத்தி தேவைப்படும். ஆனா எங்க விஷயங்கள் தெளிவா இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய சுய அர்த்தங்களை கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிருஷ்ணர் சொல்றார், சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியு மோக்ஷான் மாக்ஷான். சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேக்கம்ங்கிற கிருஷ்ணர் சொல்ற மாமேக்கம், என் ஒருவனிடமே சரணாக அப்படிங்கிற கிருஷ்ணர் எங்கிட்டன்னு தெளிவா சொல்றார். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய சொந்த அர்த்தத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பகவத்கீதைக்கு விளக்கோரை எழுதியிருப்பாங்க. பிரபுபால் அடிக்கடி குறிப்பிடுவார், பகவத்கீதைக்கு எத்தனையோ பேர் விளக்கோரை எழுதியிருக்காங்க, சித்பவானந்தா, சிம்மை ஆனந்தா, இது மாதிரி எத்தனையோ பேர் விளக்கு எழுதியிருப்பாங்க. கண்ணதாசன் கூட பகவத்கீதைக்கு விளக்கோரை எழுதுறாரு. ராஜாஜி ரொம்ப பிரபலமான மையம், கொஞ்சம் இந்தியா ராதாகிருஷ்ணன், ஓசோ, இது மாதிரி நினைச்சவங்கலாம் பகவத்கீதைக்கு விளக்கம் எழுதலாம். ஆனா அதெல்லாம் பகவத்கீதை ஆகாது, அது வேணா ஓசோ கீதைன்னு போட்டுக்கலாம். கீதைனா பாடல், அது ஓசோ கீதைன்னு போட்டுக்கலாம். ஆனா அது பகவத்கீதை ஆகாது. ஏன் ஏன் அப்படின்னா பகவத்கீதைய கீதையில ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னா இந்த பதத்துல கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏத்துக்கிட்டாதான் பகவத்கீதையை படிக்கவே முடியும். கிருஷ்ணர் பின்னாடி வரக்கூடிய பதங்கள்ல சொல்றார், இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காரு. அப்கோர்ஸ் அவர் சொல்றார், யார் ஒருத்தர் என்ன பரம புருஷா ஏற்றுக்கலையோ, முன்னாடி 9வது அத்தியாயத்திலையும் 7வது அத்தியாயத்திலையும் குறிப்பிட்டு சொல்றார், என்ன யார் ஒருத்தர் பரம புருஷவரா ஏத்துக்கலையோ அவங்க மூடர்கள். அவஜானந்தி மாமூடா மானுஷ்யம் தனுமாசித்தம் பரம்பாமஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். கிருஷ்ணர் அவஜானந்தி மாமூடா, நான் வந்து மனிதனால் அதாவது மனித சமுதாயத்துக்கு நடுவில் தோன்றும் போது என்னையும் ஒரு சாதாரண மனுஷனா நினைச்சு நினைக்கிறவங்க என்னை இழிந்துரைக்கிறாங்க, அவங்க எல்லாரும் முட்டாள்கள். மாமூடா மனுஷின் தனும் ஆசிரித்தம், மனுஷனா வந்தாலும் என்னுடைய பரம்பாவஜானந்தோ மகபூத்த மகேஷன், என்னுடைய பரம்பாவ் என்னுடைய உன்னதமான இயற்கை இவங்களுக்கு தெரியறதில்லை. உன்னதமான இயற்கையை புரிஞ்சுக்காதவங்களுடைய நிலை என்ன? கிருஷ்ணர் சொல்றார் அடுத்த பதத்துல என்ன சொல்றார், மோகாச்சா மோக கர்மானம் மோக ஜான விச்சேதசக ராட்சசி மசுரிஞ்சாய்வ பிரகிருதி மோகினியும் ஸ்ருதா. இத்தகைய ராட்சசத்தனமான நாத்திக கருத்துக்களால கவரப்பட்டவங்க என்ன ஆகுது, மயங்கிய நிலையில அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் எல்லாமே நாசமாயிரு. கிருஷ்ணர் சொல்ற மோக ஆஷா யார் இது மாதிரி அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்களோ, மோக கர்மானம் மோக ஜான விச்சேதசக, அவங்களுடைய இந்த மோகத்தினால இருக்கக்கூடியவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய கர்மங்கள், மோகாஷா மோக கர்மானம் மோக ஞானம் அவங்களுடைய ஞானங்கள் எல்லாம் விச்சேத்தசக விச்சேத்த இந்த மாதிரி மயங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நாஸ்தியாப்படும். யார் ஒருத்தர் கிருஷ்ணரை இழிந்துரைக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்துல ஏதாவது ஆசை வச்சிருந்தாலும் சரி, கர்மங்கள் செஞ்சாலும் சரி, ஞானங்கள் செஞ்சாலும் சரி, எதுலையும் பிரயோஜனம் வேறு. ஒரு சில ஐயோ ஓஷோ வந்து எவ்வளவோ காரியம் பண்ணிருக்கார், ராதாகிருஷ்ணன் என்னென்னமோ காரியம்லாம் பண்ணாரு, எவ்வளவோ தத்துவம்லாம் படிச்சிருக்காரு, அவரை போல தத்துவமேறு யார் இருக்கா? உண்மையில அவர் ஒரு பெரிய தத்துவமேறு, தத்துவம் பேசாரு. நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இந்தியாவினுடைய தற்போதைய ஜனாதிபதி உலகளவுல இந்தியாவினுடைய ஜனாதிபதி அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு விஞ்ஞானி அப்படிங்கிற விதத்துல பிரபலமா இருக்கார் உண்டுதானே? சோ அது மாதிரி ராதாகிருஷ்ணன் இந்தியாவுக்கு ஜனாதிபதியா இருந்தா கூட உலக அளவுல தத்துவ மேதை தத்துவ ஞானி அப்படிங்கிற மாதிரி பெயர் உலக அளவுல ரொம்ப பிரபலமா இருந்தார். ஆனா அவர் என்ன சொல்றார், நீ கிருஷ்ணர் மாமேக்கம் சரணம் ரஜ அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லும் போது நீ கிருஷ்ணருக்கு சரணடைய தேவையில்லை, கிருஷ்ணருக்குள்ளார இருக்கிற ஒண்ணுல சரணடை. அப்படி எதுவும் இங்க கிருஷ்ணர் சொல்லியே, கிருஷ்ணருக்குள்ளார இருக்கிற ஒண்ணுன்னு கிருஷ்ணர் எங்கேயும் சொல்லலையே. கிருஷ்ணர் சொல்றார், மன்மனாபவ மத் பக்தோ மத்யாதிமான் நமஸ்குரு மாமேவை சத்தியம் பிரதிஜானை பிரியோசி. எப்பவுமே என்னையே நினைச்சின்ற மன்மனா பவமத் பக்தோ என்னுடைய பக்தனால் மத்தியாதி மாம் நமஸ்குரு எனக்கே உன்னுடைய நமஸ்காரங்களை தெரியும். இப்படி நீ எங்கிட்ட வந்தடைவேங்கிற எனக்கே எனக்கே சொல்லும் போது வேற எதையாவது யாராவது சொல்லுவாங்களா? ஆனா அப்படி விளக்கம் கொடுக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நானும் கடவுள், புருஷோத்தமனான பகவானே நான் அப்படின்னு நினைக்கிற காரணத்தினால என்னாவது அவங்க எவ்வளவுதான் படிச்சவங்களா இருந்தாலும் அது எல்லாமே மயக்கப்பட்டிருக்கு, அது எதுலையுமே வந்து பிரயோஜனம் கிடையாது. அதனால கிருஷ்ணர் பகவத்கீதையில திரும்பி திரும்பி சொல்றார், நானே புருஷோத்தமன் நானே புருஷோத்தமன்ங்கிற கருத்தை ஏன் நமக்கு அது புரிஞ்சுக்க முடியல? ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், நானே அனுபவிக்கணும், நானே அனுபவிப்பானதான் இருக்கணும். இதுதான் வந்து அசுரத்தனம். இந்த அசுரத்தனத்தினாலதான் நம்ம இங்க இருக்கோம். கிருஷ்ணர் தெளிவாக சொல்ல, ஒருத்தன் முக்தி பெற்ற நிலையிலும் பல நேரங்கள்ல வந்து பலர் வந்து தான் முக்தி பெற்றதா நினைச்சுக்கிறாங்க. அப்படியே உண்மையில முக்தி பெற்ற நிலையை ஒருத்தர் அடைஞ்சா கூட அந்த முக்தி பெற்ற நிலையிலும் ஒருத்தர் பகவானுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தான். முக்தி அப்படின்னா என்ன? முக்தி வித்வானித்தோ ரூபம் சுரூப்பேன விவஸ்தி. முக்தி அப்படின்னா ஒருத்தன் தன்னுடைய சுரூபத்துல நிலை பெற்று இருக்கிறது. சொரூபம் அப்படின்னா என்ன? நம்மளுடைய உண்மையான நிலை. நம்மளுடைய உண்மையான நிலை என்னவோ அந்த நிலையில நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் சொரூபம். இப்ப ஒரு உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு புரியும் சொரூபம்னா என்னங்க. பாகவதப்படும் ஒரு மீனுடைய சுரூபம் என்ன? தண்ணியில இருக்கிறது மீனோட சொரூபம். தண்ணியை விட்டு மீனை வெளியில வச்சு மீனுக்கு வேணுங்கிற ஆகாரம் தான் கொடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் உணவு வகை எல்லாமே கொடுத்தீங்கன்னா மீன் சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாது, செத்து போயிடும். அது மாதிரி ஜீவனுடைய சொரூபம் ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஆத்மாவினுடைய சொரூபம் ஒண்ணு இருக்கு. அந்த சொரூபத்தை விட்டுட்டு நம்ம வேற எந்த காரியம் பண்ணாலும் நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அப்படி சொரூபம் என்ன? ஜீவனுடைய சொரூபம் என்ன? ஜீவர சொரூப ஹோய் கிருஷ்ணர் நித்யதா. ஜீவாத்மாக்களுடைய சொரூபம் கிருஷ்ணருக்கு நித்தியமா தாசனா இருக்கு. அதுதான் ஜீவாத்மாவினுடைய சொரூபம், நம்மளுடைய உண்மையான நிலை. அந்த நிலையில நம்ம எப்ப இருக்கோமோ அப்பதான் முக்தி அடைஞ்சதா கருதப்படும். அதுதான் உண்மையான முக்தி. ஆனா ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? முக்தி அடைஞ்சா நான் கடவுளுக்கு சமம் ஆயிடுறேன், நானே கடவுள் ஆயிடுறேன் இப்படின்னு பல பேர் நினைக்கிறான். கேட்கறதுக்கு ஒரு சிலருக்கு விசித்திரமா தெரியும் இந்த தத்துவம், இந்த ஆன்மீகம்லாம் வந்து பல இடங்கள்ல கேட்காம இங்க புதுசாதவங்க வேணா நினைக்கலாம், என்னடா இது தன்னையே கடவுள்னு எந்த முட்டால் சொல்லுவோம் அப்படின்னு. ஏறக்குறைய சொல்லணும் அப்படின்னா இஸ்கானை விட்டுட்டு வெளியில நீங்க எந்த ஆன்மீக இயக்கம்னு சொல்லிட்டு புழுகின்னு திரியறவங்க எங்ககிட்ட எவன்கிட்ட போனாலும் இதுதான் சொல்லுவோம். கேட்கறதுக்கு உங்களுக்கு விசித்திரமா தெரியும் தன்னையே கடவுள்னு எந்த முட்டாளா சொல்லுவான்னு. ஆனா உலகத்துல ஆன்மீகம்னு சொல்லிட்டு திரியக்கூடிய ஆளுங்கள்ல முக்காவாசி பேர் இப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. அபத்தமா கிருஷ்ணர் கண்டிக்கிறார், நம்மளும் கனமான வார்த்தைகளை வச்சு கண்டிக்கணும். ஒரு சிலருக்கு என்னடா அது இப்படி சொல்றாங்க அப்படின்னு தோணும். சாய்பாபா தன்னே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கா, ராமகிருஷ்ண இயக்கத்துல தங்களே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறான், நித்யானந்த பரமகம்சான்னு சொல்லி போட்டுட்டு தன்னையே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான், ஜக்கி வாசுதேவன் ஒன்றுமே தன்னையே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி பல பேர் எல்லாம் தங்களே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்லலாம் கடவுள் அப்படிப்பட்டவரா, கடவுள் அவ்வளவு சீப் ஆயிட்டாரா? கிடையாது. ஏதோ யோக பயிற்சி பண்ணி ஒருத்தர் வந்து கடவுளா இருந்தா அப்படிங்கிற நினைக்க முடியாது. கடவுள் எப்பவுமே கடவுள். கடவுள் அப்படின்னா என்ன? எல்லா பொதுவா மக்கள் புரிஞ்சுக்கூடிய கடவுள் அப்படிங்கிறது பல விளக்கம் கொடுக்கலாம். பொதுவா மக்கள் கடவுள்னா என்ன புரிஞ்சுப்பாங்க? எல்லா சக்திகளும் உடைய, ரொம்ப சக்தி உடையவரா இருக்கணும். அவர் நினைச்சா நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி செய்யக்கூடியவரா இருக்கணும். இந்த ஜனங்களால நினைச்சா நினைச்ச காரியத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒருத்தர் நான் முதல்ல சொன்ன நபர்ல ஒருத்தர், அவர் வந்து தன்னையே கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில இருந்து நிறைய உலகத்துல கூட வெளிநாடுகள்ல கூட ஒரு சிலர் அவரை பின்பற்றக்கூடியவர் இருக்காங்க. ஆந்திராவில் குறிப்பா நிறைய பேர் இருக்காங்க. திருப்பதி கோயிலுக்கு போனா அங்க கூட திருப்பதி பாலாஜியால செத்த அந்தால் படத்தை வச்சிருந்துருக்காங்க. சோ அவர் வந்து தன்னையே கடவுள்னு சொல்லிக்கிறார். ஆனா என்ன பண்றாரு? முக்கியமா இப்ப ஒரு பெரிய ப்ராஜெக்ட், வாட்டர் ப்ராஜெக்ட் பண்ணாங்க. மக்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்கறது ப்ராஜெக்ட் பண்ணணும். ஒருத்தர் கடவுளா இருந்தா ஏன் மக்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்கறது ப்ராஜெக்ட் பண்ணணும்? தானா கடவுள் எல்லாரும் தண்ணி கொடுக்கலாம் தான். இல்ல ஏன் ஹாஸ்பிட்டல் திறக்கணும்? தேவை இல்லையே. நீ வியாதியே வராம பண்ணலாம்ல, முடியலையே உன்னால. ஆனா ஜனங்க எந்த அளவுக்கு முட்டாளா இருக்காங்கன்னா அவரே கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இது வந்து முட்டாள்தனம். சோ அந்த முட்டாள்தனம் இங்க கண்டிக்கப்படுது. சாதாரண ஜீவாத்மா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பரமாத்மாவுக்கு பகவானுக்கு இணையா ஆக முடியாது. நம்ம எப்பவுமே அவருடைய சேவகர்கள். நம்மளுடைய இயற்கை கொஞ்சம் தத்துவம் உள்ள போறோம். நம்ம ஜீவாத்மாக்கள், ஜீவாத்மாக்களுடைய சுரூபம் கிருஷ்ணருக்கு நித்தியமா சேவை பண்றது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஜீவாத்மாவுடைய இயற்கை பகவானுடைய சக்தி. ஜீவாத்மா பகவானுடைய சக்தி அப்படின்னா நம்ம வந்து பிரகிருத்தின்னு சொல்லப்படுறோம். பகவானுடைய சக்தியான நம்ம பிரகிருத்தின்னு சொல்லப்படுறோம். பகவான் முழுக்க முழுக்க ஆன்மீக மயமானவர். அவர் புருஷா, அவர் அனுபவிக்கக்கூடியவர். நம்ப பிரகிருதி, பிரகிருத்தினா என்ன, இயற்கைன்னு அர்த்தம், பகவானுடைய இயற்கை. நம்ப இந்த ஜடவஸ்துக்கள் இருக்குது, இதுவும் பகவானுடைய இயற்கை. ஜடவஸ்துக்களும் பகவானுடைய இயற்கை, நம்மளும் பகவானுடைய இயற்கை. ஆனா இந்த ஜடவஸ்துக்களை விட நம்ம வந்து ஒரு படி மேல இருக்கிறோம். கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா, ஜீவாத்மாக்கள் வந்து உயர்ந்த பிரகிருத்திங்கிறார். நம்மளும் பிரகிருதி தான், அதாவது ஜீவன்களும் பிரகிருதி தான், இந்த ஜட இயற்கையும் பிரகிருதி தான். ஆனா ஜீவன்களானது உயர்ந்த பிரகிருத்தின்னு சொல்லப்படுது, ஜட இயற்கையானது தாழ்ந்த பிரகிருத்தின்னு சொல்லப்படுது. உயர்ந்த பிரகிருத்தினா அப்படின்னா என்ன, புருஷா கிருஷ்ணர் இருக்கார், அவரை விட தாழ்ந்தவங்க, ஜட இயற்கை விட உயர்ந்தவங்க அப்படின்னா என்ன, நடுவில் இருக்கும் ஒரு விதத்துல. சரி, இதை நம்மளுடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தட்டஸ்த சக்திங்கிறாங்க. ஜீவன்களானது நடுநிலையில இருக்கக்கூடியவர்கள். ஜீவன்கள் நம்ம விரும்பணும்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம், நம்ம விரும்பணும்னா மாயைக்கு சேவை பண்ணலாம். இது எப்படின்னா, ஒரு நதியில இருக்கக்கூடிய கரை மாதிரி. நதிக்கரையில ஒரு சில நாள் நதி வந்து, அந்த நதிக்கரை வந்து தண்ணிக்குள்ளா இருக்கும், ஒரு சில நாள் தண்ணி விட்டு வெளியில இருக்கும் ஒரு சில இடத்துல. சோ அது மாதிரி ஜீவன்கள் ஒண்ணு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம், இல்ல மாயாவுக்கு சேவை பண்ணலாம். ஆனா யாராவது ஒருத்தருக்கு சேவை பண்ணித்தான் ஆகணும், அதை வந்து மாற்ற முடியாது. மாயைக்கு சேவை பண்ணா அது உன்னுடைய சொரூபம் கிடையாது, அதனால நீ கஷ்டப்படுவ. கிருஷ்ணருக்கு சேவை பண்ணினா அது உன்னுடைய சொரூபம் அப்படிங்கிற காரணத்தினால நீ ஆனந்தமா இருக்கலாம். இதுதான் நம்மளுடைய இயற்கை வந்து நடுவுல இருக்கணும். நம்ம கிருஷ்ணருக்கும் பௌதிக இயற்கைக்கும் நடுவுல இருக்கும் தட்டஸ்த சக்தி. நடுவுல இருக்கிறதுனால ஒன்னு யாராவது ஏதாவது ஒரு பக்கம் போகணும். நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லலாம், மதில் மேல் பூனை, செலுத்து மேல பூனை நின்றுச்சுன்னா எந்த பக்கம் குதிக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஏதாவது ஒரு பக்கம் குதிச்சா அவன் அங்கேயே நிற்க முடியாது. அது மாதிரி நம்ம ஜீவாத்மாக்கள் நடுநிலை சக்தி. நடுநிலை சக்தி அப்படின்னா ஒண்ணு பகவானை தேர்ந்தெடுக்கலாம், இல்ல மாயையை தேர்ந்தெடுக்கலாம். மாயையை தேர்ந்தெடுத்தோம்னா என்ன ஆகுது, நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகள்ல காலையில 7 மணி 8 மணிக்கு எந்திரிக்கிறது அவசரம். அதுவும் அவங்கவுங்க ஆபீஸ் பேக்கு போ, 10 மணிக்கு வேலைக்கு போறாங்கன்னா 9 மணிக்கு எந்திரிப்பாங்க, 9 மணிக்கு வேலைக்கு போறாங்கன்னா 8 மணிக்கு எந்திரிப்பாங்க, 8 மணிக்கு வேலைக்கு போனோம்னா 7 மணிக்கு எந்திரிப்பாங்க. இப்படி எந்திரிச்சு குளிச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உடனே போவோம், மற்றபடி வேற ஏதாவது நேரமா வச்சுக்கிட்டே வரும். இல்ல சும்மா போய் வீட்டுல சாமி போடணும்னா போய் கும்பல் போட்டு போறோம், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சில வீட்டுல, நிறைய வீட்டுல அர்த்தம் கிடையாது. இப்படி வேலை 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 வேலைன்னு ஃபுல்லா வேலைக்கு உழைச்சுட்டே இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. என்ன பண்றாங்க, சம்பாதிச்சு என்ன சம்பாதிச்சு என்ன பண்றாங்க, அவங்களுடைய புலன் திருப்திக்காக, இந்த புலன்களை திருப்தி பண்றதுக்காக உழைக்கிறாங்க. புலன் திருப்தினா என்ன, புலன்களுக்கு நீ சேவை பண்ற. ஒருத்தர் செய்யறான், கஷ்டப்பட்டு வேலை செய்யறான், உழைக்கிறான், எல்லா காரியமும் செய்யறான், எதுக்காக செய்யறான், எல்லாமே வந்து யாராவது ஒருத்தருக்கு சேவை பண்றதுக்காக. இந்த முதல்ல இந்த புலன்களுக்கு அவன் சேவை பண்றான். சாஸ்திரத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம இந்த உடல் கிடையாதுன்னு. நம்ம இந்த உடல் கிடையாதுங்கும் போது இந்த புலன் நம்மளோட கிடையாது. ஆனா நம்ம வந்து நம்மளுடைய புலன்களுக்கு சேவை பண்றோம். என்ன பண்றோம், கண்ணுக்கு இனிமையா இருக்கணும், ஏதாவது அதுக்கு ஏதாவது டிவி உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். சம்பாதிச்சு எல்லாம் என்ன பண்றாங்கிறது பாருங்க, கண்ணுக்கு ஏதாவது கொடுக்குறான். அப்புறம் பாத்தீங்கன்னா வாய்க்கு ரொம்ப முக்கியமா, வாய்க்கு ரொம்ப முக்கியமா, அதுக்காக தான் வேலைக்கு போடுறேன். ஒரு சில சொல்லலாம், ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் இவ்வளவு பாடுபடுறான் பாருங்களாம். சோ வாய்க்கும் வயிற்றுக்கும் சேவை பண்ணுவாங்க, அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க. அப்புறம் வேற என்ன பண்றாங்க, அப்புறம் உடல் உறவு காம சுகம், அது என்னது, இந்த தோளுக்கு, தோளுக்கு ஒருத்த வந்து சேவை பண்றான். அப்புறம் கைகளுக்கு சேவை பண்றான், இப்படி எல்லா குலங்களுக்கும் ஒருத்தன் வந்து சேவை பண்ணிட்டே இருக்கான். சரி, இது தாண்டி வேற என்ன பண்றான்? புலன்களுக்கு சேவை பண்றான், அதை தாண்டி வேற என்ன பண்ணான்? வேற யாருக்கு சேவை பண்ணான்? குடும்பத்துக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, பெற்றோருக்கு, தன்னை இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு, இப்படி யாராவது ஒருத்தருக்கு சேவை பண்ணிட்டே இருக்கான். யாரும் கிடைக்கல அப்படின்னா நாயை வாங்கிட்டு வந்து வச்சு நாய்க்கு தேவைப்படுறேன். சாஸ்திரம் சொல்றது ஒரு சில கோச்சுக்காரங்க வீட்டுல நாய் இருந்ததுன்னா, சாஸ்திரம் சொல்றது யார் வீட்டுக்குள்ளார நாய் வச்சு வளர்க்குறாங்களோ அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு இது சாஸ்திரத்துல இருக்கு, புராணத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஜனங்க எந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு போயிட்டாங்கன்னா நரகத்துக்கு போனா போறோம், அதான் யாரு கண்டுக்கிறா? அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம், போகும்போது பாத்துக்கலாம், இப்ப என்னங்க அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாசுக்கிறான். ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவங்க யார் மேலாவது அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக பல பேர் முயற்சி செய்யறாங்க. புலன்கள் மேல அன்பு செலுத்த பாக்குறாங்க, எவ்வளவுதான் செலுத்துறாங்க திருப்தி அடையவே மாட்டேங்குது. எவ்வளவுதான் ஒரு சிலர் சொல்லலாம், எவ்வளவுதான் காமத்துல ஈடுபட்டாலும் திருப்தி அடையவே மாட்டேங்குது, எவ்வளவுதான் வாய்க்கு போட்டாலும் வாய் நாக்கு திருப்தி அடையவே மாட்டேங்குது, எவ்வளவுதான் சேவை செஞ்சு பார்த்தாச்சு சேர மாட்டேங்குது, மனைவிக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டேங்கிறாங்க. இல்ல ஆப்போசிட்டா பாக்கணும்னா கணவனுக்கு எவ்வளவுதான் நல்ல வாக்கமையா சமைச்சு கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டேங்கிறாங்க, அதிருப்தியாவே இருக்கு. கணவன் மனைவிக்கு, மனைவி கணவிக்கு, கணவனுக்கும் சேவை பண்ணான், எப்படி பண்ணாலும் அந்த சேவையில ஒரு திருப்தி இல்லை. எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிகளே சண்டை எல்லா வீட்லயும் இருக்கும், இல்லாத வீட்டே கிடையாது. குழந்தைகள் என்றும் திருப்தி அடையதே கிடையாது, நல்லது சொன்னாலும் திருப்தி கிடையாது, கெட்டது சொன்னாலும் திருப்தி கிடையாது. எப்ப பார்த்தாலும் அப்பா எனக்கு இது வேணும் 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 கேட்டுட்டே இருக்கும், எவ்வளவு கொடுத்தாலும் கேட்டுட்டே இருக்கும், உழைச்சி உழைச்சி போடுறதெல்லாம் போயிடும். நிறைய பேர் பாக்குறோம், லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க படிக்கிறதுக்கு, படிக்க வைக்கிறது அப்படி ஆயிப்போச்சு. எதுக்கு உழைக்கிறாங்க? பையனுக்கு சேவை பண்றதுக்காக உழைக்கிறாங்க, அவ்வளவு காசு சம்பாதிச்சு போகுது, யாருக்கோ சேவை பண்ணிட்டு போகுது. சோ என்ன சொல்ல வரோம்னா, யாராவது ஒருத்தருக்கு சேவை பண்ணிட்டு தான் இருக்கணும், நம்மளுடைய குலங்கள் எல்லாத்தையும் வச்சு யாராவது ஒருத்தருக்கு சேவை பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி நம்ம சேவை பண்ணிட்டு இருக்கமே இதனால பிரயோஜனம் கிடையாது. நம்ம கண்ணு இருந்து பிரயோஜனம் இல்ல, மூக்கு இருந்து பிரயோஜனம் இல்ல, வாய் இருந்து பிரயோஜனம் இல்ல, காது இருந்து பிரயோஜனம் இல்லன்னு சொல்லு. நம்ம கண்ணு இருக்கு, கண்ணை வச்சு பாக்கிறோம், ஆனா உண்மையில நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி சாதாரண விஷயங்களுக்கு சேவை பண்ணிட்டோம்னா உண்மையில நம்ம பாக்கலாம். யார் ஒருத்தர் பகவான் ஹரிக்கு சேவை பண்ணலையோ அவங்க கண்ணு எப்படிப்பட்ட கண்ணுனா, இந்த மயில் தொகையில தான் பாத்துருப்பீங்க, நம்ம சாம மிஸ்திரி எல்லாம் வச்சிருப்போம், மயில் தொகையிலாம் கண்ணு இருக்கும், கண்ணு மாதிரி இருக்கும், அந்த கண்ணு இருந்து பார்வை இருக்கா அதுல? இல்ல. யார் ஒருத்தர் பகவானுடைய விக்கிரகத்தை பார்த்து அந்த பகவத் சேவையில கண்ணை உபயோகப்படுத்தலையோ அவங்க கண்ணு வந்து அந்த மகிழ் தொகையில இருக்கக்கூடிய கண்ணு மாதிரி பிரயோஜனம் இல்லாத கண்ணு. அப்புறம் நம்ம மூச்சு விடுறோம், யார் ஒருத்தர் பகவானுடைய சேவையில இந்த உபயோகப்படுத்தல அப்படின்னா, இந்த உடல் மூச்சு வாங்கி மூச்சு போறதுங்கிறது எப்படின்னா, இந்த பொற்கொழங்க வந்து புஷ்னு வச்சிருப்பாங்க, காத்து அடிக்காது, துருக்கி வச்சு அதை வந்து அமுக்கி அமுக்கி எடுப்பாங்க. அதுல ஏதாவது உயிர் இருக்கா, அதுல ஏதாவது சக்தி இருக்கா? எதுவும் கிடையாது. நம்ம அந்த உடலை வந்து பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தலன்னா, நம்ம மூச்சு வாங்கி மூச்சு போறதுங்கிறது அந்த வெறும் காத்து உள்ள போயிட்டு வர்ற மாதிரி தான், அதுல அங்கும் சக்திங்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு புலன்களுக்கும் சொல்லப்படுது, நம்ம எந்த புலன்களா இருந்தாலும் சரி அது வந்து பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தல அப்படின்னா அப்ப அது வீணாயிரு. ஆனா நம்ம எப்படிப்பட்ட சேவையில ஈடுபடுத்திட்டு இருக்கோம், நம்மளுடைய புலன்களை புலன்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம், உற்றார் உறவினர் மனைவி குழந்தைகள் இவங்களுக்கு எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மொட்டு மொத்தமா சொல்லணும் அப்படின்னா மாயைக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து உயர்ந்த பிரகிருதி, அதாவது தட்டஸ்த சக்தி, நடுநிலையில இருக்கக்கூடிய சக்தி, நம்ம ஒண்ணு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம் இல்ல மாயைக்கு சேவை பண்ணலாம்னு சொன்னேன். ஆனா நம்ம நம்மளுடைய தற்போதைய நிலையில யாருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம்? மாயைக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம். மாயைக்கு சேவை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சுகமா இருக்க முடியாது, நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியாது. நம்ம வந்து தட்ட சக்தி ஒண்ணு மாயைக்கு சேவை பண்ணலாம் இல்ல கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம். கிருஷ்ணருக்கு சேவை பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுடைய சொரூபம், நம்மளுடைய உண்மையான நிலை. அந்த நிலையில நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். சரி, இப்போ ஒரு சிலர் சொல்லலாம், அப்ப கிருஷ்ணருக்கு நான் சேவை பண்ணா நான் கிருஷ்ணனாவே ஆயிடலாமா? இதுதான் மாயாவாதிகளுடைய எண்ணம். அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம தட்டஸ்த சக்தின்னு ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம வந்து மாயைக்கு இப்ப சேவை பண்ணிட்டு இருக்கோம், அதை விட்டுட்டு இப்படி திரும்பணும் அப்படின்னா நம்மளே கடவுளாகலாம் அப்படிமா. ஆனா நம்மளுடைய இயற்கை என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் கீதையில 7வது அத்தியாயத்துல சொல்ற, எனக்கு வந்து 8 சக்திகள் இருக்கு, என்னுடைய பிரிந்த சக்திகள் 8. என்ன சொல்றாரு, பூமினப்போ நலோ வாயு கம்மனோ புத்தி வச்சா அகங்காரம் இல்லையம் இன்ன பிரகிருதி ரஷ்டதா. என்ன சொல்றாரு, நிலம் நீர் நெருப்பு காற்று மனம் அறிவு அகங்காரம் என இவை 8 சேர்ந்ததே எனது பிரிந்த ஜட சக்திகளாங்கிறார். கிருஷ்ணர் எனது 8 சக்தி, இந்த 8 சேர்ந்து என்னுடைய பிரிந்த ஜட சக்திங்கிறார். அதுக்கடுத்து என்ன சொல்றார், அப்பரிய மித்தஸ்வன்யம் பிரகிருதி வித்திமே பரா ஜீவபூத மகாபாகோ எதேயம் தாரியத்தே ஜகத். இந்த கீழ்நிலை இயற்கைக்கு புறமே ஜட இயற்கையுடன் போராடி கொண்டு இவ்வண்டத்தை தாங்கும் எனது உயர் சக்தியான எல்லா உயிரினங்களும் இருக்கின்றன. இந்த பிரகிருதி இருக்கே, இந்த ஜட இயற்கை, இதுக்கு மேல இருக்கிறாங்க ஜீவாத்மாக்கள்ங்கிற உயிரினங்கள். ஆனா உயிரினங்களையும் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, ஜீவபூத மகாபாகம். இது எப்படிப்பட்டது, இதுவும் பிரகிருதிங்கிற அப்பரேய வித்தியம் பிரகிருதி வித்தியமே பரா, இதுவும் பிரகிருதி ஆனா பரா பிரகிருதி, இது உயர்ந்த பிரகிருதிங்கிற பிரகிருதி வித்தியமே பரா. சாக மொத்தம் பிரகிருதி தான், ஜீவாத்மா அப்படின்னா பிரகிருதி தான். ஜீவாத்மா வந்து புருஷன் கிடையாது, ஜீவாத்மா பிரகிருதி அப்படிங்கறனால எப்ப இருந்தாலும் சேவை பண்ணிட்டு தான் இருக்கணும். முக்தி பெற்றதுக்கு அப்புறம் நானும் கடவுளாயிடலாம் அப்படின்னு நினைச்சா சாத்தியம் கிடையாது. முக்தி பெற்ற நிலையிலும் ஒருவன் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு சேவை பண்ணிட்டு இருக்கிறது தான் அவனுடைய உண்மையான நிலை. சரிங்க, அப்படி சேவை பண்ணா எனக்கு என்னங்க கிடைக்கும், உடனே உடனே பிசினஸ் தான் டக்குன்னு கேட்பான். நம்ம யார்த்தையா போய் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, இதான் நீங்க வந்து ஏங்க இப்ப யாருக்கும் சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னங்க கிடைக்குது, சேவை பண்ணி திருப்தியே இல்லைங்க உங்களுக்கு, இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே முதல் கேள்வி என்ன கேட்கறாங்க, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம். இது எல்லாரும் பொதுவா கேட்கக்கூடிய கேள்வி. ஆனா ஒரு விஷயமே மறந்து போச்சு ஜனங்களுக்கு, சேவை அப்படின்னா என்ன, எதையும் எதிர்பார்க்காம செய்யறது தான் சேவை. ஒரு இப்பதான் மாறி போச்சு, முன்னாடிலாம் எஜமான இருக்கிறார் அப்படின்னா தொழிலாளி எஜமானருக்கு தொண்டு செய்யணும் அவ்வளவுதான். எஜமானர் வந்து தொழிலாளிக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்கார், தொழிலாளி வந்து எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்க மாட்டான். உண்மையான எஜமானனும் உண்மையான தொழிலாளியும் இருந்தாங்க அப்படின்னா அங்க வந்து எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்கிற வேலையெல்லாம் கிடையாது. இப்பதான் நிறைய பேர் சண்டை போடுறாங்க, எனக்கு இதை கூட. தொழிலாளர் வர்க்கம் முதலாளி வர்க்கம் எப்பவுமே பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. எந்த இண்டஸ்ட்ரிக்கு போமா, ஃபேக்டரிக்கு போமா, எல்லா இடத்துலையும் வந்து இந்த தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் ஒற்றுமை, ஓங்குக புரட்சி. அப்பப்ப பாத்தீங்க அப்படின்னா ரயில்வேல ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, இபி ஆபீஸ்ல ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, பஸ் ஓட்டுறவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் நடந்துட்டே இருக்கு. அங்க இப்ப வந்து தொழிலாளருக்கும் முதலாளிக்கும் ஒற்றுமை இல்லை, ஆனா முன்னாடி அப்படி கிடையாது. தொழிலாளிக்கு என்ன தெரியும், அது முதலாளி பார்த்துக்கிறேன், சேவை பண்ணும் அவ்வளவுதான், எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்க மாட்டேன். அந்த மாதிரியான உறவு தான் சேவை அப்படிங்க, மித்ததுதான் வேலை. வேலைக்கும் சேவைக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து வேலை பார்க்கல, கிருஷ்ணர்கிட்ட வந்து சேவை பண்ணும். வேலை பார்த்தோம் அப்படின்னா அங்க என்ன, ஏதாவது எதிர்பார்க்கறது, எனக்கு சம்பளம் வரும், ப்ரமோஷன் வரும், காசு பணம் கிடைக்கணும். ஆனா கிருஷ்ணர்கிட்ட வரும்போது இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து பண்றது இல்லை, நம்ம வந்து சேவை பண்ணோம். அப்படி சேவை பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து திருப்தி அடைகிறார் அந்த சேவையினால். எப்படி தொழிலாளி வந்து எஜமானனுக்கு திருப்தி செஞ்சா எஜமான வந்து அந்த தொழிலாளருக்கு தேவையான எல்லாத்தையும் பாத்துக்கிறாரோ அதே மாதிரி பகவான் எல்லாத்தையும் பார்த்துப்பார். நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. நமக்கு என்ன தேவையோ அதை அவரு பார்த்துப்பார். கிருஷ்ண கீதையில சொல்றார், அனன்யா சிந்தையந்தோ மாம், யாருக்கா தெரியுமா ஸ்லோகம், ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம் மக்கள் மத்தியில படிச்சவங்க மறந்து வச்சு அப்பப்ப ரிப்பீட் பண்ணணும். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரிபாசத்தை தேசா நித்தியபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாமியகம். அவர் சொல்றார், யார் ஒருத்தர் அனன்யா சிந்தையந்தோமா, அனன்யா அனன்யா அப்படின்னா இதர வித ஆசைகள்லாம் எதுவுமே இல்லாம வேற எதுவுமே யோசிக்காம, சிந்தையந்தோமாம் தன்னுடைய இதயத்துல என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ எனக்கு பக்தி செய்வாங்களோ அந்த ஜனங்களுக்கு யோகக்ஷேமம் வகாமியகம், அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நான் பாதுகாக்கிறேன், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்குறேங்க. உடனே நம்ம போய் கிருஷ்ணா எங்கிட்ட வந்து ஒரு வீடு, 4 ஏக்கர் நிலம், ஒரு காரு, மனைவி, 3 குழந்தைகள், ஒரு நல்ல தொழில், இதெல்லாம் இருக்குப்பா, இதை நீ காப்பாத்து. எங்கிட்ட எது இல்லை, ஒரு பெரிய பங்களா இல்ல, பில்கேட்ஸ் மாதிரி சொத்து இல்லை என்கிட்ட, எனக்கு ஒரு 100 பில்கேட்ஸ் மாதிரி எனக்கு தேவை, ஒரு 200 கோடி இருந்தா போதும், ஒரு 200 கோடி என்கிட்ட இல்ல, எனக்கு அதை கொடுத்தீங்கன்னா நீ வந்து சொல்றது சரிப்பா. இல்லை அப்படின்னு எப்போ வரும் தெரியுமா, இல்லாததை நான் பார்க்கிறேன்னு கிருஷ்ணா சொல்ற, இல்லாததுன்னு எதை நீங்க சொல்ல முடியும். ஒருத்தங்கிட்ட எந்த எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாமே ஏதாவது ஒரு பொருளாவது எல்லாமே இருக்கக்கூடியவன் எவனாவது இருக்கான், கிடையாது. பகவான தவிர வேற யாரும் எதையுமே முழுசா வச்சுக்க முடியாது. இப்ப ஒரு டம்ளர்ல 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனுக்கு வந்து ஒருத்தனுடைய பார்வையில அதுல 1/2 கிளாஸ் தண்ணி இருக்கு, இன்னொருத்தனோட பார்வையில 1/2 கிளாஸ் எம்டியா இருக்கு. அது மாதிரி ஒருத்தன் வந்து என்ன நினைப்பான், எனக்கு மனைவி இருக்குன்னு நினைப்பான், மனைவி இருக்கான்னு நினைப்பான். இன்னொருத்தன் நினைப்பான், எனக்கு மனைவி இல்ல, ஒண்ணுதான் இருக்கு, ரெண்டு இல்ல, ரெண்டு தான் இருக்கு, 3 இல்ல, 10 தான் இருக்கு, 15 இல்ல, 10,000 தான் இருக்கு, 15,000 இல்ல. நீங்க எவ்வளவு இருந்தாலும் இல்ல அப்படிங்கறது இருந்துட்டேதான் இருக்கு. ஒருத்தன் 100 கோடி இருந்தாலும் எங்கிட்ட 150 கோடி இல்லையே. இந்த இல்ல அப்படிங்கறது எங்க எப்பவுமே முடியாது, அது முடிய போற நிலையே கிடையாது. இன்னைக்கு இன்னைக்கு இருக்குது, அதாவது இல்ல அப்படிங்கிற நிலை நாளைக்கு இல்லாம போயிடாது. அது எதா இருந்தாலும் இருக்கலாம், எனக்கு வந்து குழந்தைகளே இல்லைங்க, எனக்கு 10 குழந்தைங்க இல்லைங்க, புரியுதா நான் சொல்றது. கிருஷ்ணர் வந்து இல்லாததை பாதுகாக்கிறேன், இல்லாததை கொடுக்குறேங்கிறாரு. அப்ப ஒருத்தனுடைய சாதாரண மக்களுடைய கண்ணோட்டத்துல இந்த இல்லாததுங்கிறது எப்பவுமே வராது, எப்பவுமே தீராது. கிருஷ்ணர் எவ்வளவு கொடுத்தாலும் இது இருந்துட்டேதான் இருக்கும். இல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, ஒருத்தர் எனக்கு மனைவி இல்லையங்களாம், மனைவி வந்ததுக்கு போய் எனக்கு 2 மனைவி இல்லையங்களாம், எனக்கு வேலை இல்லையங்களாம், எனக்கு சம்பளம் பத்தலையேங்களாம். சோ இப்படி இல்ல அப்படிங்கிற நிலை வந்து முடியவே முடியாது. அதனால கிருஷ்ணர் இங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் இப்படி இல்லாதத கொடுக்குறேங்கிறத சொல்லல. நம்ம கிட்ட உண்மையில எது இல்ல, பக்தி இல்ல. அந்த பக்திக்கு தேவையான என்ன தேவையோ நமக்கு அதை அவர் கொடுக்கிறார். நம்ம கிட்ட என்ன பக்தி இருக்குதோ அதை அவர் பாதுகாப்பார். அதே சமயத்துல கிருஷ்ணர் நமக்கு என்ன அன்றாட தேவை என்னவோ அதையும் அவர் பார்த்துப்பார். ஆனா நம்ம அதுக்காக அவரு அங்க இருக்கிறார். கிருஷ்ணர் முன்னாடி கண்டிஷன் போடுற, அனன்யா சிந்தையந்தோமா, எந்த வித ஆசைகளும் இல்லாம என்ன நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னா அப்ப அவங்க நான் இதெல்லாம் பாத்துக்கிறேங்கிற, இதெல்லாம் கிருஷ்ணர் பாத்துப்பாரு, அதனால நான் அவரை வர்ஷிப் பண்றேன், அதனால அவர்கிட்ட வழிபடுறேன் அப்படின்னு போனா அப்ப அவர் அதெல்லாம் பாத்துக்க மாட்டார். இது வந்து புரிஞ்சுக்கணும், நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா அவர் அப்படி பண்றாரு. நீங்க அப்படி பண்ணலனா அவரு வேற மாதிரி பண்ணிட்டாரு. அவர் வந்து அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டார். என்ன சொல்றாரு கிருஷ்ணர் கீதையில, யாயதாமாம் பிரபத்தியந்தி தாம் சுதைவ பஜாமியகம், யார் என்கிட்ட எந்த அளவுக்கு சரணடைறாங்களோ அந்த அளவுக்கு நான் பிரதிபலன் கொடுக்குறேங்கிற. சோ இப்படி நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட முழுமையா சரணடைஞ்சு கிருஷ்ணர்கிட்ட தூய்மையான பக்தி பண்ணோம் அப்படின்னா அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கும். அதுதான் நம்மளுடைய சொரூபமா இருக்கும். கிருஷ்ணருக்கு எப்பவுமே சேவை பண்றது அதுதான் நம்ம விருப்பப்படணும். அப்படி சேவை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடாது. சேவை பண்ணணும் கிருஷ்ணா, நான் அவனுக்கு சேவை பண்ணணும் அவ்வளவுதான். மித்ததான் அவர் பாத்துக்கிறோம். நம்ம வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னா கேட்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை அவர் பாத்துக்கிறோம். ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப ஹரி வேணாம், ஹரி ஹரி வந்து இப்போ ஒரு எத்தனை வயசு, 5 வயசா, 8 வயசு, ஓகே. இப்ப ஏதோ ஒரு சிலர் கேட்போம், அப்பா எனக்கு இதை வாங்கி கொடு, ட்ரெஸ் வாங்கி கொடு, முட்டை வாங்கி கொடு, வாங்கி கொடு. இதுவே வந்து 3 வயசு 4 வயசு இருக்கும்போது அப்பா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுன்னு என்னைக்காக கேட்டுக்கிறான், கேட்டது கிடையாது. ஏன் அப்பாவே நம்பியிருக்காரு, அப்பா ட்ரெஸ் கொடுப்பாரு. அப்பா ட்ரெஸ் இல்லாம முட்டை போறாரா, கிடையாது. அது மாதிரி நம்ம வந்து கிருஷ்ணர் தேதியும் எதிர்பார்க்கிறார், அவரை பார்த்துப்பார். நமக்கு என்ன தேவை அதை அவர் பார்த்துப்பார். பெரும்பாலும் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம நினைக்கலாம் எனக்கு இதெல்லாம் தேவை அதெல்லாம் தேவை, ஆனா அதெல்லாம் உண்மையா நம்மளுடைய தேவையா இருக்காது. பல நேரங்கள்ல இது நடக்கும். நம்ம நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை விட அவருக்கு அறிவு நிறைய இருக்கு, அதை எல்லாரும் ஒத்துக்கிறோம் தானே. கிருஷ்ணருக்கு நம்மளை விட அறிவு ஜாஸ்தி. அட்லீஸ்ட் இதை கூட ஏற்றுக்கலாம், கோவிலுக்குள்ள நீங்க வர வந்துருக்கவே மாட்டீங்க. கிருஷ்ணருக்கு நம்மளை விட அறிவு ஜாஸ்தி, அவர் நம்ம எல்லாருக்கும் அப்பா. நமக்கு என்ன பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம எதுக்கு அவர்கிட்ட எனக்கு இதை பண்ண அதை பண்ணணும் கேட்கணும். நம்ம ஆனா அவர்கிட்ட என்ன கேட்கணும், நான் உனக்கு சேவை பண்றேன்ப்பா, உங்களுக்கு என்ன நான் சேவை பண்ணட்டும், எப்படி நான் சேவை பண்ணட்டும், அப்படி சேவை பண்றதுக்கு எனக்கு வசதி பண்ணி கொடுங்க, சேவை பண்றதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இதெல்லாம் ஒரு பக்தன் கேட்கணும் ஒழிய சும்மா காசு பணம்னா கேட்கக்கூடாது. இப்படிப்பட்ட சேவை தான் நம்மளுடைய சொரூபம் ஒழிய நம்மளும் கடவுளாகவே கிடையாது. சரியா? சோ ரெண்டு வகையான உயிர்வாளிகள் இருந்தாலும் ரெண்டு எந்த உயிர்வாளிகள் எல்லாருமே பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியது. ஒரு சிலர் அந்த சேவையை செய்யறாங்க, ஒரு சிலர் அந்த சேவையை செய்யல. அவ்வளவுதான ஒழிய பகவானுக்கு இணையானவங்க இருக்கிறார். ஜீவனானது நடுநிலை சக்தி. ஒரு சில நேரம் நம்ம பகவானுக்கு சேவை பண்ணோம், ஒரு சில நேரம் மாயைக்கு சேவை பண்ணோம். ஆனா நம்ம வந்து பகவானுக்கு சேவை பண்றதுக்கு ஆரம்பிக்கணும், பகவானுக்கு சேவை பண்றத பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெளிவா புரிஞ்சிருக்கா? இன்னைக்கு கதையெல்லாம் எதுவும் சொல்ல, கொஞ்சம் தத்துவம் பேசியிருக்கோம். ஒண்ணும் கஷ்டம் கிடையாது, எளிமையான தத்துவம். என்ன சொன்ன, ஜீவன் நடுநிலை சக்தி, மாயைக்கு சேவை பண்ணா இல்ல கிருஷ்ணருக்கு சேவை பண்ணா, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணா சந்தோஷமா இருக்கும். பஸ் கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்றது, இது நல்ல கொஸ்டின். கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுன்னா என்ன? கிருஷ்ணருக்கு சேவை பண்றது அப்படின்னா அவருடைய பக்தியில ஈடுபடுறது. பக்தி அப்படின்னா பொதுவா 9 விதமா நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுவோம். யாராவது சொல்லுங்க பாக்கலாம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாத்யம், சக்யம், ஆத்ம நிவேதனம். இந்த 9 விதத்துல பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம சேவை பண்ணோம். இந்த 9 ஏதாவது ஒன்றை பின்பற்றலாம், இல்ல 9 பின்பற்றலாம். 9 என்னென்ன? ஸ்ரவணம் முதல்ல, பகவானை பத்தி கேட்கறது. இதுவும் நீங்க பகவானுக்கு பண்ற சேவை. வீட்டுல உட்காந்து கண்ட டிவியில கண்டவன் கண்டபடி பேசுறது எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு இப்ப பகவானை பத்தி கேட்கறதுக்காக வந்துருங்க. பகவான் ரொம்ப திருப்தி அடைகிறார். ஓ, இவன் என்ன பத்தி கேட்கறதுக்காக இங்க வந்திருக்கான், என்னுடைய திருநாமத்தை கேட்கறதுக்காக இங்க வந்திருக்கான். இது பக்தி சேவை. பகவான பத்தி நம்ம கேட்கணும். அப்புறம் கீர்த்தனம் அப்படின்னா சொல்றது, பகவான பத்தி சொல்றது. ஒரு விஷயத்தை பத்தி கேட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம பத்தி திரும்பி சொல்லுவோம். அப்பதான் அது வந்து மதிப்பா இருக்கும். இப்ப வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்களை நம்ம கேட்கணும், கேட்ட விஷயத்த என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல இருந்து கேட்ட விஷயத்த அடுத்த இடத்துல போய் சொல்லுவோம். அது வந்து எல்லாருமே பண்றது, ஒருத்தண்ட கேட்ட விஷயத்த இன்னொருத்தண்ட போய் சொல்றது. அது மாதிரி ஒரு பழக்கம். அது மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா, பகவானை பத்தி கேட்டோம் அப்படின்னா பகவானை பத்தி சொல்லணும். அதுவும் பகவானுக்கு சேரும். நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் யாரெல்லாம் தெரியுமோ அவங்களுக்குலாம் கிருஷ்ணனை பத்தி சொல்லலாம். நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லலாம். அவங்க ஏதாவது கேள்வி கேட்டு நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கோயிலுக்கு கூட்டுவாங்க, எனக்கு பதில் தெரியலங்க, நீங்க கோயில வந்து கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க இங்க கூட்டு வரணும். சோ இப்படி கீர்த்தனம் பகவானை பத்தி சொல்றது. கிருஷ்ணன் சைத்தன்ய மகாபுரம் சொல்றாரு, யாரே தேக்கே தலைமை கோகோ கிருஷ்ண பத்தி, யாரெல்லாம் பாக்குறியோ எங்கெல்லாம் பாக்குறியோ எல்லாருமே கிருஷ்ணனுடைய உபதேசம் சொல்லுங்க. சோ யார் வேணாலும் கிருஷ்ணனுடைய உபதேசத்தை சொல்லலாம், கிருஷ்ணரை பத்தி சொல்றது, இது கீர்த்தனம். அது மட்டும் இல்லாம கீர்த்தனம் அப்படின்னா கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றதும் கீர்த்தனம், அதுவும் சேர. ஏதோ ஒரு சினிமா ஸ்டாரை பத்தி நாலு முழுக்க பேசிட்டு இருப்பாங்க. இப்ப ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் நடக்குதா தெரியல, அது நடக்கிற மாதிரி அது ஏதாவது நடந்தது அப்படின்னா ஆபீஸ்ல போனாங்கன்னா, காலேஜ்ல போனாலும் சரி ஆபீஸ்ல போனாலும் சரி மணி கணக்குல அந்த ஏதாவது ஒருத்தர் 100 ரன் அடிச்சானா அதை வந்து 100 மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு இருப்பாங்க. அப்படி வந்த பால இப்படி அடிச்சான், அங்கிட்டு திருப்பி ஸ்ட்ரைட் சிக்ஸர் ஒண்ணு அடிச்சான், இப்படி மணிக்கணக்குல பேசிட்டு இருப்பான். இப்படி கண்டவங்களை பத்தி பேசாம கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றதுல நேரத்தை உபயோகப்படுத்தணும்னா அது சரி. ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம், மனசுல வந்து கண்டதை பத்தி நினைக்காம கிருஷ்ணரை நினைக்கிற அது அதுவும் சரி. ரோபா சொல்லுவார், இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இந்த மூன்றும் ரொம்ப எளிமையா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றதுனால நிறைவேற்றப்படும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை சொல்றதின் மூலமா நம்ம பகவானோட நாமத்தை சொல்றோம், அதே நேரத்துல கேட்கணும். சொல்லி கேட்கும் போது மனம் விஷ்ணுவில லைட் இருக்கு. அதனால ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் மூன்றுமே இதுல உள்ளடக்கி இருக்கு. அதனால இந்த மகாமந்திரத்தை சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சேவை. அதுக்கப்புறம் பாத சேவனம், பகவானுடைய பாதத்துக்கு சேவம் பண்றது, அர்ச்சனம் நீங்க கேட்டீங்க பூஜை பண்றதா அப்படின்னு, அதுவும் ஒரு பக்தியினுடைய ஒரு செயல். பகவானுக்கு பூஜை பண்றது, வந்தனம் பகவான் முன்னாடி பிரார்த்தனைகளை செலுத்துறது, பகவானுக்கு விழுந்து வணங்குறது. அப்புறம் தாசியம், பகவானுக்கு சேவகனா இருக்கிறது, கைங்கரியம் பண்றது. கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா என்ன கிருஷ்ணா பாத்துட்டியா நான் வந்துட்டேன் நான் போறேன் அப்படின்னு போறது கிடையாது. கிருஷ்ணா என்ன உன்னோட சேவையில ஈடுபடுச்சு, நம்ம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நம்ம மகாமந்திரத்துக்கு சொல்றோம்னா என்ன கேட்கிறோம், கிருஷ்ணா என்ன உன்னுடைய சேவையில ஈடுபடுத்துன்னு கேட்கிறோம். சோ கிருஷ்ணருடைய சேவையில நம்ம ஈடுபடணும். ஏதாவது வந்தோம்னா நம்மளால முடிஞ்ச கைங்கறி ஏதாவது செய்யணும் கிருஷ்ணருக்கு. அதாவது இப்ப வந்தோம்னா எங்கேயா ஒட்டை அடிக்கணும் ஒட்டை அடிக்கலாம், தரையை குட்டுனா தரையை குட்டலாம், பாத்திரம் வளர்க்கணும் பாத்திரம் வளர்க்கலாம், என்ன சேவை தேவைப்படுதோ அந்த சேவை செய்யலாம். அப்புறம் பகவானுக்கு நண்பனா இருக்கிறது, எல்லாத்தையுமே பகவான்கிட்ட முழுமையா ஒப்படைக்கிறது. இது மாதிரி 9 வகையான பக்தி இருக்கு. அதுல நம்ம எல்லாத்தையும் பின்பற்றதுக்கு முயற்சிப்போம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும். குறிப்பா இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இந்த மூன்றையும் ஒருங்கே செய்யக்கூடிய இந்த ஹரிநாம ஜபத்தை நம்ம எல்லாரும் பண்ணணும். வேற ஏதாவது கேள்விதான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை இருவருக்கு சில பிரபாலுக்கு சிஷி கோலித்தான்.